நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் அதற்கு மேலாக இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மீக குருகள் குருமார்களின் ஆசியுடனும் இன்றைய நன்னாளான குரு பூர்ணிமாவில் இந்த சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை இன்றைய திருநாளான குரு பூர்ணிமாவை முன்வைத்து பேசுவோம். சில தகவல்களை சாதகர்களுக்கு கொடுப்போம், சாதகர்களுடன் ஆராய்வோம் என்று இருக்கின்றேன். குரு ஆசியின் குருமார்களின் ஆசியுடன் முதலாவதாக, குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்பது சைவ சித்தாந்தத்திலும் திருவாசகத்திலும் திருக்குறள் எல்லா நூல்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்பது அதனுடைய கருத்து. அதைவிட குருவின் அருள் என்ற குரு துணையுடன் தான் நாங்கள் இறைவனை அனுபவிக்கலாம், அல்லது இறைவனின் இறை அனுபவத்தை பெறலாம் என்பதும் முழுமையாக கூறப்பட்டிருக்கின்றது. குரு அருள் இருந்தால்தான் இறை அனுபவம் எங்களுக்கு கிட்டும். அதைவிட குரு பார்வை ஒரு கோடி புண்ணியம் என்றும் ஒரு சான்று உண்டு. குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் ஆன்மீகத்தில். இப்படியான குருவை பற்றிய நன்னாளான இன்று எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாதனையை செய்து அவரை நினைவு கூர்ந்தாலும் இன்று அவரை விசேஷமாக நினைவு கூறுவோம். சத்குருவையும் எங்களுடைய குருமார்களையும் மற்றைய ஆன்மீக குருமார்களையும் இந்த குரு பூர்ணிமா தினத்தில் நாங்கள் நினைவு கூறுவதென்றால் சாதனை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். இந்த தியானத்தில் எங்களுக்கு பல கோடி நன்மைகள் ஏற்படும் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. ஆகவே இன்றைய குரு பூர்ணிமாவை பற்றிய சில தகவல்களை முதலில் பார்ப்போம். ஏனென்றால் குரு பூர்ணிமா என்பது ஒரு நல்ல ஒரு தினம் சாதனையாளர்களுக்கு. அது யோகமாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், எந்த மார்க்கத்திலும் இது ஒரு நன்னாள். குரு பூர்ணிமாவை பற்றி நான் தொகுத்த சில தகவல்களை உங்களுக்கு இன்று தருகின்றேன். ஆதி யோகி யோக விஞ்ஞானத்தை சப்த ரிஷிகளுக்கு அளித்து ஆதி குருவாய் உருவெடுத்த திருநாளே குரு பௌர்ணமி. மனித உடல் என்பது மண்ணிலிருந்து உருவானது தான். எனவே இந்த பூமியின் இயல்பு இந்த உடலிலும் நிகழ்கின்றன. அதாவது அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் என்ற யோக தகவலை இங்கு பறைசாற்றுகின்றது. மத்திய ரேகைக்கு வடக்கே சூரியனின் ஓட்டம் இருக்கும் போது ஜனவரி முதல் ஜூன் வரை உத்தராயணம் என்ற காலம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சூரியனின் ஓட்டம் தெற்கே இருக்கும்போது ஜூலை முதல் டிசம்பர் வரை அதை தட்சியாயனம் என்ற காலம் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த ரெண்டு காலப்பகுதிகளும் முக்கியமானது. 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த காலங்கள் மாறுகின்றன என்று குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. உத்தராயணத்தில் வரும் முதல் பௌர்ணமி தை மாதத்தில் வரும், அதை தன்னிய பௌர்ணமி என்று சொல்லுவார்கள். தட்சியானத்தில் வரும் முதல் பௌர்ணமியை குரு பௌர்ணமி என்று சொல்கின்றார்கள். அந்த நாள்தான் இன்றைய நாள். அதைவிட இந்த பௌர்ணமி ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்றது. அதாவது குரு பூர்ணிமா ஜூலை மாதத்தில் வரும். தட்சியாயன காலமான ஜூலையிலிருந்து டிசம்பர் வரை அந்த 6 மாதங்களுக்கு எல்லோருக்கும் இயற்கையான குணம் உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை ஏற்படுகின்றது இந்த 6 மாத காலத்தில். மற்ற 6 மாதமான உத்தராயண காலமான ஜனவரி முதல் ஜூன் வரை 6 மாதங்கள் இந்த பூமி நிறைவடையும் தன்மை உடையதாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுகின்றது. உத்தராயணத்தில் இந்த பூமி ஆண் தன்மை வாய்ந்ததாகவும் ஒரு குறிப்பிருக்கின்றது. நிறைவடையின் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அடுத்த 6 மாதங்கள் அதாவது தட்சியானத்தில் இன்று தொடங்குகின்றது. பெண் தன்மை நிரம்பியதாக உள்வாங்கும் தன்மை கொண்டதாக உள்ளது என்று குறிப்பு தரப்படுகின்றது. அதனால்தான் சிவன் தன் யோக அறிவினை பகிர்ந்து கொள்ள தட்சியாயினத்தின் முதல் பௌர்ணிமையை தேர்ந்தெடுத்து குரு பூர்ணிமா வன்று குருவாக அமர்ந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலேயே இந்த பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுகின்றது என்று இந்த குரு பௌர்ணமிக்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வருடத்தின் இக்காலகட்டத்தில் தான் ஆதி யோகியான அந்த சிவனின் கவனம், ஆதி யோகி என்றால் யோகி சிவா, சிவனின் கவனம் தன் 7 சீடர்களின் மீது விழுந்தது. சப்த ரிஷிகள் என்று பிரபலமாக பேசப்படும் இந்த 7 சீடர்கள் சிவனின் இந்த 7 சீடர்கள் ஆவார்கள். யோக பாரம்பரியத்தில் அந்த சிவனை கடவுளாக வணங்குவதில்லை, ஆதி யோகியாக ஆதி குருவாக பாவிக்கின்றோம். இதில் இந்த குறிப்பு முக்கியமானது. சிவனின் பல்வேறு தோற்றங்களில் யோக மார்க்கத்தில் இருக்கும் சிவ தோற்றத்தை நாங்கள் யோகி சிவா என்று சொல்லுகின்றோம், ஆதி யோகி என்று சொல்லுகின்றோம். அந்த இடத்தில் அவரை நாங்கள் யோக குருவாகத்தான் பார்க்கின்றோம், தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுவோம். மற்ற நிலைகளில் நாங்கள் அவரை கடவுளாக பக்தி மார்க்கத்தில் பார்த்தாலும் யோக மார்க்கத்தில் ஆதி யோகியாகவும் யோகி சிவாவாகவும் அல்லது தட்சிணாமூர்த்தியாகவும் எல்லாம் ஒன்றே நாங்கள் அவரை பார்க்கின்றோம் என்று கருத்து தரப்பட்டிருக்கின்றது. 84 வருடம் எளிமையான தயார் நிலை பயிற்சிகளில் சப்த ரிஷிகள் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் சிவன் ஒரு கணம் கூட அவர்களை கவனிக்கவில்லை. ஆனால் 84 வருடங்களுக்கு பின் வருடத்தின் இந்த பகுதியில் தான் சிவனது கவனம் முழுமையாய் சப்த ரிஷிகள் மீது பதிந்தது என்றது குறிப்பு. இம்மாதத்தில் அவர் மிகுந்த கருணை உடையவர் ஆக இருக்கின்றார். குருவாக இருந்து யோக சாதனையை மெருகூட்டுகின்றார். இது முக்கியமான செய்தி கிரியா சாதகர்களுக்கு. சிவனுடைய இன்றைய நாளும் இந்த மீதியாக இருக்கும் 6 மாதங்களில் சிவனருள் எங்களுடைய யோக கலைக்கு உண்டு, அவருடைய செயல்பாடுகளும் உண்டு என்பது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் அவர் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியாக சின்முத்திரையில் உட்கார்ந்து அந்த அருளை, யோக அருளை கொடுக்கின்றார். இங்கு மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், அவருடைய பெயர் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றது. அவர் தெற்கு நோக்கி இந்த 6 மாத காலத்திற்கு அமர்ந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சின்முத்திரையில் இருக்கின்றார். இங்குதான் எங்களுடைய கிரியா யோகம் மிளிர்கின்றது. எல்லோரும் நீங்கள் தியானம் செய்யும் போது சின்முத்திரை போட்டு ஞானமுத்திரை போட்டு செய்கின்றீர்கள். அதற்குரிய விளக்கம் நான் உங்களுக்கு ஏற்கனவே கிரியா வகுப்புகளில் தந்திருக்கின்றேன். நீங்கள் தியானத்தில் போடும் சின்முத்திரை ஞானமுத்திரையின் விளக்கம் மீண்டும் ஒரு முறை. சின்முத்திரை என்றது உங்களுடைய பெருவிரல் கடவுளையும் ஆட்காட்டி விரல் ஆன்மாவையும் குறிக்கின்றது. நீங்கள் ஆர்த்தாட்டி விரலை பெருவிரலின் மத்தியில் பதிக்கின்றீர்கள். அதனுடைய கருத்து, உங்களுடைய ஆன்மாவை இறைவனிடம் சரணாகதி அடைகின்றீர்கள். அதுதான் அந்த மடித்து உங்களுடைய சுட்டு விரல் நுனியை பெருவிரல் மத்தியில் ரேகையில் பதிப்பது. மற்றைய மூன்று விரல்களுக்கும் உரிய அர்த்தம் மும்மலங்கள். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட மும்மலங்கள் ஆணவம், கண்மம், மாயை. ஆகவே இந்த மூன்று விரல்கள் மும்மலங்களாக உங்களுடைய கைகளில் தொழிற்படும் போது இந்த மூன்று மலங்களையும் அடக்கி உங்களுடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் சரணாகதி அடைய பண்ணுவதுதான் இந்த சின்முத்திரையின் நோக்கம் ஓ கருத்து. இந்த சின்முத்திரையைத்தான் பாபாஜி அவர்கள் யோகியார் அவர்களுக்கு கொடுத்து, யோகியார் அவர்கள் இந்த சின்முத்திரை ஞானமுத்திரை வலது கையில் மற்றைய கையில் நாங்கள் ஞானமுத்திரை போடுகின்றோம், ஆகவே ஒரு கையில் சின்முத்திரையும் மற்ற கையில் ஞானமுத்திரையும் போடுவதற்குரிய விளக்கத்தை யோகி ராமையா அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த விளக்கத்துக்குரிய படங்களும் கொடுத்திருக்கின்றார்கள். அது என்னத்தை குறிக்கின்றதென்றால், நீங்கள் சின்முத்திரையிலிருந்து ஞானமுத்திரையை நோக்கி போகின்றீர்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். ஆதலால் தான் ஒரு கையில் சின்முத்திரையையும் மற்ற கையில் ஞானமுத்திரையையும் போட்டு அந்த நிலையில் உங்களுடைய கிரியா தியானத்தை செய்யும்படி பாபாஜி அவர்கள் யோகி ராமையா அவர்கள் மூலமாக எங்களுக்கு அந்த செய்தியை தந்திருக்கின்றார். அது முக்கியமான செய்தி. அதாவது, நீங்கள் மும்மலங்களையும் அடக்கி உங்களுடைய ஆன்மாவை இறைவனிடம் பாபாஜியிடம் சரணாகதி அடைகின்றீர்கள். அது அடைந்து கொண்டு போகும்போது ஞான நிலையை அடைகின்றீர்கள். அதை யோகியார் அருமையாக தன்னுடைய சத்சங்கத்தில் சொல்லுவார், சின்முத்திரை லீட் டு ஞானமுத்ரா. அதாவது, சின்முத்திரையிலிருந்து ஞானத்தை அடையுங்கள். ஆகவே நாங்கள் இப்போது குரு பூர்ணிமா தினத்தன்று சிவனை நாங்கள் தட்சிணாமூர்த்தியாக பார்க்கும்போது அவர் தெற்கு நோக்கி இருந்து சின்முத்திரையிலிருந்து யோகத்திற்கு அருள் பாலிக்கின்றார் என்பது கொடுக்கப்பட்டிருந்த கருத்து. ஆகவே அங்கு பார்த்தீர்கள் என்றால் கூட இந்த சிவ யோகத்திலிருந்து தான் கிரியா யோகம் வந்தது என்பது முழுக்க முழுக்க உண்மை என்பது இன்னொரு பறைசாற்று நடக்கின்றது. அதாவது, யோகி சிவா கூட தட்சிணாமூர்த்தியா என்ற பெயரில் இருந்து கொண்டு சின்முத்திரையில் இருந்து கொண்டுதான் அந்த அருள்பாலிப்பை நடத்துகின்றார். அந்த சின்முத்திரையின் கருத்து விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். மும்மலங்களையும் அடக்கி ஆன்மாவை இறைவனிடம் சரணாகதி பூ பண்ணுவதன் அர்த்தம்தான் சின்முத்திரை. ஆகவே யோகி சிவா அவர்கள் அடிப்படை யோகமான சிவயோகத்திலேயே பதி, பசு, பாசம் என்ற கோட்பாடுகளுக்கு இணங்க இந்த சின்முத்திரையை போட்டு தன்னுடைய தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் தெற்கு நோக்கி இருந்து யோக சாதகர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்பதுதான் அதனுடைய கருத்து. அந்த சின்முத்திரையின் கருத்தும் சிவயோகத்தில் இருந்துதான் வந்திருக்கின்றது. முழுக்க முழுக்க இப்போது அது சிறிய தெளிவு கிடைக்கின்றது. அதை யோகியார் அனுபவபூர்வமாக பாபாஜியின் அருளுடன் எடுத்து எங்களுக்கு சின்முத்திரையையும் அதிலிருந்து புறப்படும் ஞானமாகிய ஞானமுத்திரையையும் எங்களுடைய தியானத்தில் வைத்திருக்கின்றார் என்றது என்னுடைய ஊகிப்பு. ஆகவே இன்றைய குருநாளில் அதை நாங்கள் மீண்டும் சிந்திப்போம். இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு போகும்போது, உலகம் தன்னை தொடாதவாறு கடினப்படுத்தி கொண்ட ஒருவர் வளர்ந்து கருணை வடிவமானார். நோக்கம் எதுவும் கொள்ளாமல் ஓர் ஆசிரியராக குருவாக அவர் ஆனார். இது சிவனுடைய தன்மையை தட்சிணாமூர்த்தி நிலையில் சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக சொல்கின்றார்கள் இந்த குருநாளை பற்றி, இந்த குரு பௌர்ணமியை பற்றி. இந்நாளில் ஆதியோகி தெற்கு நோக்கி அமர்ந்து யோக முறைகளை கற்பிக்க ஆரம்பித்ததே மனித விழிப்புணர்வின் மிகப்பெரிய சாத்தியத்தை உருவாக்கியது. அதாவது, சிவ அருள் யோக பரம்பரைக்கும் யோக மக்களுக்கும் இந்த குரு பூர்ணிமா தினத்தில் அவர் தட்சிணாமூர்த்தியாக தெற்கு நோக்கி இருந்து சின்முத்திரையிலிருந்து அருள் பாலிக்கின்றார் என்பது அதனுடைய கருத்து. அடுத்ததாக, மனிதன் தன் எல்லைகளை கடந்து நல்ல சாத்தியம் உண்டு என்பதனை அவனுக்கு உணர்த்திய இந்த தினம் நம் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய கொண்டாட்டமாய் இருந்து வந்தது. எனவே இந்த மாதம் குருவின் அருள் பெற சிறந்த காலமாக கணிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. குரு பூர்ணிமாவை பற்றி பௌர்ணமியின் முக்கியத்துவம் ஒவ்வொரு பௌர்ணமியும் முக்கியம் வாய்ந்தது தான். இருந்தாலும் ஆன்மீக சாதகர்களுக்கு குறிப்பாக குரு பௌர்ணமி மிக முக்கியம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. இது முழுக்க முழுக்க உண்மை. நாங்கள் எங்களுடைய தியானத்தை எந்த பௌர்ணமியிலோ அமாவாசையிலோ செய்யும் போது அதில் கிடைக்கும் பலன்கள் பல் மடங்கு என்று யோகியார் பல இடங்களில் எங்களுக்கு குறிப்புகள் தந்திருக்கின்றார். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், பௌர்ணமி, அமாவாசையில் செய்யப்படும் தியானங்கள் பல மடங்கு சக்தியை உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய சாதனைக்கு கொடுக்கும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த நாட்களில் ஒரு நாளான பௌர்ணமி, அந்த பௌர்ணமியில் மிகவும் முக்கியமான குரு பூர்ணிமா என்று ஜூலை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது என்று இங்கு சொல்லப்படுகின்றது. குருவின் அருளை ஒருவர் பெறுவதற்கு பௌர்ணமியான இந்த நாள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்று மீண்டும் சொல்லப்படுகின்றது. மேலும் பௌர்ணமி நாட்களில் பூமி நிலவுடன் ஒருவித ஒத்திசைவில் இருக்கின்றது. அதாவது சந்திரனும் பூமியும் ஒரு விதமான ஒரு ஒத்திசைவில் இருக்கின்றது என்று குறிப்பிடப்படுகின்றது. அன்று முழு நிலவாக இருக்கும் போது அதன் அதிர்வும் தன்மையும் மிகவும் மாறுபட்டு இருக்கும். அதன் காந்த ஈர்ப்பு சக்தியும் மாறுபட்டு இருக்கும். பூமியின் எந்த பகுதி நிலவை பார்த்து இருக்கின்றதோ அந்த பகுதியின் மேல் நிலவின் காந்த ஈர்ப்பு சக்தி செயலாற்றுகின்றது. இது போன்ற இயற்கையான ஈர்ப்பு இருக்கும் நேரத்தில் உங்கள் முதுகு தண்டை நேராக வைத்திருந்தால் உங்களுக்குள் இருக்கும் சக்தி இயல்பாக மேல் நோக்கி பயணிக்க முயற்சிக்கின்றது. இது ஒரு மிகவும் உன்னதமான தகவல் யோக சாதகர்களுக்கு. நாங்கள் எங்களுடைய பிராணாயாம பயிற்சியை செய்யும் போது, தியான பயிற்சியை செய்யும் போது முதுகு தண்டு வளையாதபடி நிமிர்ந்த நிலையிலிருந்து செய்ய வேண்டும் என்பது கிரியா யோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கோட்பாடு குருமார்களால். அதையே நாங்கள் பின்பற்றுகின்றோம். இங்கு உங்களுக்கு மேலதிகமாக இன்னொரு விளக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. சிவ யோகத்தில் இந்த குரு பௌர்ணமி தினத்தில் இருந்த கோட்பாடுகளின்படி இந்த கிரகணங்களின் போதோ அல்லது இந்த பௌர்ணமி அமாவாசையின் போதோ நீங்கள் தியானங்களில் இருக்கும் போது, முக்கியமாக பௌர்ணமிகளில், உங்களுடைய முதுகு தண்டை நேராக வைத்திருந்து கொண்டு நீங்கள் அந்த பயிற்சிகளை செய்யும் போது உங்களுக்கு அளப்பரிய சக்தி உங்களுடைய குண்டலனியிலிருந்து மேல் நோக்கி செல்லும் என்று இங்கு குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. ஸோ அதைவிட அந்த நேரத்தில் சக்தி அதிர்வுகளும் வேறு மாதிரி இருப்பதால் அவர்கள் இரத்தமும் உங்கள் இரத்தமும் உங்கள் அடிப்படை உயிர் சக்தியான பிராண சக்தியும் கூட வேறு விதமாக பாய்கின்றன. இரத்தம் என்பது எங்களுடைய உடலின் உயிரோட்டமான இரத்தம். அதைவிட யோக மக்களுக்கு பிராண சக்தி. ஆகவே இந்த ரெண்டு, நாங்கள் மருத்துவத்தை பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய உடலில் பாய்வது இரத்தம், ஆன்மீகத்தை பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய உடலில் நாடிகளுக்குள்ளால் பாய்வது பிராண சக்தி. பிராணசக்தி, 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 அதை விட்டால் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்று யோகியார் ஒவ்வொரு சத்சங்கங்களிலும் பறைசாற்றுவார். அந்த தகவலின்படி நீங்கள் அதை உலகியலாக, அதை உங்களுடைய உடலில் இருக்கும் நோக்கான இரத்தமாகவும் பார்க்கலாம். அது எல்லா மக்களுக்கும் இருக்கின்றது. அதற்கு மேலாக சாதகர்களுக்கு அந்த உயிரோட்டம் சக்தி, பிராண சக்தியாக இருக்கின்றது. அந்த பிராண சக்தியை முன்வைத்தே இந்த கிரியா யோகம் அமைந்திருக்கின்றது. அதனால் தான் யோகியார் பிராணசக்தி, பிராணசக்தி, பிராணசக்தி என்று பறைசாற்றுகின்றார். ஆகவே இந்த சாதனை மூலம் நாங்கள் அந்த பிராணசக்தியை எடுக்க வேண்டும். அதுவும் பௌர்ணமி தினங்களில் நாங்கள் அதை எடுக்கும் போது, குறிப்பாக இன்றைய தினத்தில் எடுக்கும் போது, எப்பவும் நாங்கள் முள்ளந்தண்டை நேரிய நிலையில் வைத்து நிமிர்ந்திருந்தபடி எங்களுடைய பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நிலவின் ஈர்ப்பு விசை மற்றைய இரவுகளை விட பௌர்ணமி இரவன்று அதிகமாக இருக்கும். அதை எப்படி கணிக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம் என்றால், தண்ணீரை மேல் நோக்கி எழச் செய்கின்றது. இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லது கடற்கரையில் இருக்கும் போது பௌர்ணமி நிலவு நேரத்தில், இரவு நேரத்தில் கடல் நீர் மேலே போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலே போவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கடல் வத்துவது போல் உங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும். அதாவது கரையில் இருந்த தண்ணி ஒரு 30, 40, 50 அடிகளுக்கு உள்நோக்கி போய்விடும். அதன் காரணம் என்னவென்றால், பௌர்ணமி தினத்தில் நீர் மேல் நோக்கி ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்படுகின்றது என்று உங்கள் எல்லோரும் அந்த அனுபவத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். எடுக்காவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கடற்கரையில் பௌர்ணமி தினத்தில் போய் நின்று அந்த அனுபவத்தை பெறுங்கள். ஆனால் உங்களுடைய உடலில் பெறுவதுதான் முக்கியமானது. அதாவது அந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் சாதனை செய்து அந்த தண்ணி எப்படி அந்த ஈர்ப்பு விசையால் மேலே இழுக்கப்படுகின்றதோ அதே போல் உங்களுடைய குண்டலினி சக்தி, குண்டலினிய சக்தி தங்குமிடமான மூலாதாரத்திலிருந்து சிரசை நோக்கி உங்களுடைய சாதனை மூலம் இடகலை, பின்கலை, பிராணயாமக்கலை சாதனை மூலம் மேல் நோக்கி செல்லும் போது இன்றைய பௌர்ணமி தினங்களில் அந்த சக்தியோட்டம் மேல் நோக்கி செல்வது அதிகமாக உங்களுக்கு உதவி செய்யும் என்பது இதன் கருத்து. எனவேதான் பௌர்ணமி இரவில் கடலின் அலைகள் அதிகமாக மேலெழும்புகின்றன. அதை நீங்கள் போய் பார்க்க வேண்டும் பார்க்காதவர்கள். அடுத்ததாக இதே போல்தான் உங்கள் இரத்தமும் மேல் நோக்கி ஈர்க்கப்படுவதால் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. இது உடல் அளவில் வைத்து கொடுக்கப்படும் சாத்தியமான சொல்லு. அதாவது மேல் நோக்கி அந்த ஈர்ப்பு விசை கூடுதலான பௌர்ணமி தினத்தில் அது ஈர்க்கப்படுவதால் உங்களுடைய இரத்த ஓட்டமும் நன்றாக செயல்படுவதால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம். அது உலகியல். ஆன்மீகத்தில் உங்களுடைய பிராணசக்தி மேல் நோக்கி செல்வதால் உங்களுடைய ஆன்மீக சாதனை மேலும் வலுவூட்டப்படுகின்றது. உங்களுடைய சக்தி அதிகரிக்கப்படுகின்றது. நீங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி விரைவாக செல்ல வழிவகுக்கின்றது. அடுத்தது சக்தியானது மேல் நோக்கி நகரும் போது உங்கள் தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த தன்மை இன்னும் சிறிது அதிகமாகின்றது. கொஞ்சம் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் பௌர்ணமி தினங்களில் இன்னும் சற்று அதிக சித்த சுவாதீனம் அற்றவராக இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்திருப்பீர்கள். சித்த சுவாதீனம் என்று சொல்வது மூளை பைத்தியம் என்று சொல்லலாம் உங்களுடைய தமிழில். அப்படியானவர்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் ஆகோரசமாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் இதே செயல்தான் உடலில் நடைபெறுவதால் இரத்த ஓட்டம் மேல் நோக்கி செல்வதால் அவர்களுடைய சக்தி ஓட்டங்கள் மேல் நோக்கி செல்வதால் அவர்களால் அதை தாங்க முடியாது. அந்த நாட்களில் அவர்கள் சரியான ஆக்டிவாக இருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்படியானவர்களுடன் பழகியிருந்தால் அவர்களுக்கு அந்த தினம் ஒரு கஷ்டமான தினமாக பௌர்ணமி தினம் அமைகின்றது. அதையும் இங்கு உதாரணத்தில் சொல்லப்படுகின்றது. அந்த இரவில் இன்னும் அதிக தடுமாற்றத்தில் இருப்பார்கள். எங்களுக்குள் இருக்கும் மற்ற தன்மைகளிலும் இதே போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இதை உணரும் நிலைக்கு பெரும்பாலான மக்களுக்கு நுண்ணுணர்வு இருப்பதில்லை. இந்த தத்துவத்தை பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை என்பது இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. நீங்கள் தியானத்தன்மையுடன் இருந்தால் அது உங்களை மேலும் அதிக தியானத்தன்மை உடையவராக ஆக்கின்றது. பௌர்ணமி தினங்களில், குறிப்பாக குரு பௌர்ணமியில், குரு பூர்ணிமாவில் நீங்கள் காதலில் இருந்தால் லவ் உங்களை இன்னும் தீவிரமான காதலர் ஆக்கின்றது. நீங்கள் பயத்தில் இருந்தால் இன்னும் உங்களை அதிக பயம் உடையவராக ஆக்குகின்றது. இப்படி உங்கள் தன்மை எதுவாக இருந்தாலும் அது பௌர்ணமி தினத்தன்று அதிகமாகின்றது என்று இந்த குரு பூர்ணிமாவை பற்றி சொல்லும் கருத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆன்மீக பாதையில் இருக்கும் மக்களுக்கு, குறிப்பாக தியானம் செய்பவர்களுக்கு பௌர்ணமி இரவுகள் மிகுந்த துணை புரியும். மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. ஏனென்றால் சக்தி நிலை உயராமல் சக்தியின் தன்மை அதிகரிக்காமல் விழிப்புணர்வு அடைவது என்பது சாத்தியம் இல்லை. அதாவது பிராணசக்தி, இந்த பிராணசக்தியை நீங்கள் மேலெழுப்பி அதன் சக்தியை அதிகரித்தால்தான் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். அந்த விழிப்புணர்வால் தான் உங்களுடைய சரணாகதி நிலை கிட்டும். அந்த சரணாகதியால் தான் நீங்கள் ஆன்ம ஈடேற்றம் அடையலாம் என்பது கிரியா தத்துவம். உங்கள் அமைப்புகளில் சக்தி நிலை உயர்ந்தால் விழிப்புணர்வு என்று நீங்கள் சொல்லும் விஷயம் இயல்பாகவே நடக்கின்றது. ஆகவே இந்த இயற்கையான நிகழ்வை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாளில் நீங்கள் அபரீதமான சக்தியையும் விழிப்புணர்வையும் உணரலாம். இது இயற்கை நமக்கு வழங்கியுள்ள நல்லொரு வாய்ப்பு. வாழ்வின் உண்மையான நோக்கத்தையும் அதன் ஆற்றலையும் நீங்கள் உணர்வீர்களாக. இந்த பௌர்ணமி தினத்தில், குரு பூர்ணிமா தினத்தில் பாபாஜி மற்றைய எங்களுடைய குருமார்கள், உலகில் இருக்கும் எல்லா ஆன்மீக குருமார்களின் அருள் உங்களுடன் நிறைந்திருக்கின்றது, நிறைந்திருக்கும். குரு என்பவர் சாலை வரைபடம் போல, குருவின் வழிகாட்டல் இல்லாமல் ஒருவர் தான் போய்ச் சேர வேண்டிய இலக்கை அடையலாம், ஆனால் அதற்கு நீண்ட காலம் செலவிட நேரிடும். இது குரு பூர்ணிமா தினத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அதாவது நீங்கள் உங்களுடைய பயிற்சிகள் மூலம், உங்களுடைய சொந்த பயிற்சிகள் மூலம் நீங்கள் இந்த நிலைக்கு வரலாம். ஆனால் இந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு பல 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 பிறப்புகள், பல காலங்கள் எடுக்கும் நீங்களாகவே அடைவதற்கு. ஆனால் அதே சாதனையை நீங்கள் ஒரு குருவை முன்வைத்து செய்தால் உங்களுடைய சாதனை காலம் குறைவாக அமையும், உங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் விரைவாக கிடைக்கும். ஆதலால் தான் நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் சத்குரு கிரியா பாபாஜியை நாங்கள் சத்குருவாக இந்த பிறப்பில் அடைந்திருக்கின்றோம். அதன் அருமையை உணராது, அதை விட்டுவிடாது, அவரை சிக்கன பிடித்து அவருடைய சாதனைகளை நாங்கள் செய்து இந்த ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி போக வேண்டும். இப்போது இந்த குரு பூர்ணிமா தினத்தில் உங்களுக்கு அதன் முக்கியத்துவம் மேலும் நன்றாக விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். குரு பௌர்ணமி அன்று கிரியா சாதகர்கள் தங்களுடைய குருமார்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களது அருளை பெற்று கொள்ளுங்கள். குரு பௌர்ணமி அன்று யோக சாதனை அல்லது தியானத்தில் ஈடுபடுபவர்கள் மிகுந்த பயனடைகின்றார்கள். குறிப்பாக யோக சாதகர்களாகிய, கிரியா யோக சாதகர்களாகிய நாங்கள் இப்படியான தினத்தில் மிகவும் மிகவும் பயனடைகின்றோம். அதை நாங்கள் எடுத்து எங்களுடைய சாதனையை கூட்டி, சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்பதை நினைவு கூர்ந்து இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பதில் காண்பதற்கு பாபாஜியின் அருளுடன் உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் கிரியா எல்லா குருமார்களும் நமோ. இப்போது நான் கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். உங்களுடைய இன்றைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்ந்து செல்ல இருக்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இப்போது தெரிவிக்கலாம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
நமோம்.
நல்ல ஒரு சிந்தனைக்கு ஒரு அமுதூற்ற மாதிரி இந்த குரு பூர்ணிமால ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப வெகப்பா இருந்துச்சு. இந்த முத்திரைகளை பத்தி சொன்னீங்க, யோகியா சொல்லியிருக்கிற முத்திரைகளை பத்தி நீங்க சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப வெகப்பா இருந்துச்சு. அத யோகியார் அடிக்கடி சொல்லுவாரு, முத்திரன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்கயா, அதுல எவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து சூட்சமமா வச்சிருக்காங்க சித்தர்கள் மார்கள். அதனால முத்திரைகளை நல்லா அப்படி கைய வச்சு காட்டுவார். அந்த கைய வச்சு அவர் காட்டக்குள்ள அந்த நகை வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் யோகியாருக்கு. அவர் யோகியின் நிலையில இருக்கிறனால அந்த நகை வந்து இப்படி காட்டக்குள்ள இந்த இந்த கைக்கு இந்த அந்த இது லேசா பஞ்சு பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும். அதாவது அதிகமான அழுத்தம் கொடுக்க கூடாது, லைட்டான அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த முத்திரைகளை வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவார். அதே போல அந்த முத்திரையை பத்தி நீங்க தெளிவா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம், யோகத்துக்கு ரொம்ப அருமருந்தான ஒரு விஷயம். அது ரொம்ப வரவேற்பத்தக்க வேண்டியது. யோகியார் வந்து அடிக்கடி சொல்லுவார் முத்திரையை பத்தி. அதே மாதிரி பௌர்ணமி தினத்தை பத்தி சொன்னீங்க. இந்த குரு பூர்ணிமா தினத்துல அது சொன்ன ஒரு விளக்கம் வந்து பெரிய அருமையான விளக்கம். அந்த முதுகு தண்டு வந்து நேரா இருந்து நம்ம செய்யணும்னு சொல்றதுக்கு காரணம் எல்லா யோகத்திலையும் சொல்லுவாங்க. அதனுடைய அடிப்படை கருத்து என்ன என்றது ஒரு முக்கியமான குருமார்கள் தான் அதை சொல்லியிருக்காங்க. அந்த முதுகு தண்டு நேரா வச்சு நம்ம சாதனா பண்ணக்குள்ள நம்மளுடைய எனர்ஜி ரொம்ப ஸ்பீடா வந்து மேல போய் செடி வர போகுது. இயல்பா வீட்டுல உட்காந்துருக்க கூலி பக்கத்தில் உட்காந்துருக்க கூலி சூச்சகமான விஷயம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த பௌர்ணமியில முதுகுத்தண்டு நேரா உக்காந்துருக்குள்ள நம்ம சாதனா சக்தியில உள்ள ஒரு பவரு ஆட்டோமேட்டிக்கா ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அத யோகியார் சொல்லியிருக்காரா, ஆனா நான் காது போட கேட்கல, யோகியார் சொல்லிருக்காரு. அதை வந்து நீங்க இன்னைக்கு அதை குறிப்பிட சொன்னேன், யோகி ஆறு வாயில வரலையே என்றதை நான் நம்ம கேட்கலையே என்ற ஒரு எண்ணங்கள்ல இருந்தேன். அது வந்து இன்னைக்கு யோகியாரே உங்க மூலியமா வந்து சொன்ன மாதிரி ஒரு எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த முதுகுத்தண்டு நேரா உக்காந்து நம்ம செய்ய செய்ய அந்த பௌர்ணமி தினத்துல சாதாரணமாக நீங்க முதுகுத்தண்டு நேரா உக்காந்தீங்கன்னா நம்ம சாதனா சக்தியில அது ஒரு பாயிண்ட் வந்து வேலை நமக்கு வேலை செய்யும் என்றத யோகியார் வந்து ஒரு சத்சங்கத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அது எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அத நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சொன்ன பாருங்க, அந்த கடல் உள்வாங்கிறது அந்த மனநல பாய்ச்சவங்களுக்கு வந்து அது அன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பூரா கடிச்சு போச்சுன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணப்ப அரிப்பு வரும். சில பேர் அரிப்பு இருக்கிறவங்களுக்கு அமாவாசை பௌர்ணமியில பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அரிப்பு வரும், அதிகமா தெரியும். அப்ப ஒரு 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 விஷயம் சாதாரணமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு குரு பூர்ணிமா எல்லா இடத்துலயும் எல்லாம் சிறப்பா வந்து அமைஞ்சு எல்லாம் நடந்தது, எல்லாருக்கும் நன்றி. அதே போல இங்கே நல்ல சிறப்பான அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு. குரு பூர்ணிமா தினத்துல அன்னைக்கு இன்னைக்கே வந்து பட்டினத்தாருடைய குரு பூஜையும் வந்திருக்கு. அவர் ஒரு யோகத்துல ஒரு முதிர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காரு. பட்டினத்தார் அடைஞ்ச இன்னைக்கு தினமாவும் இருக்குது, குரு பூர்ணிமாவும் இருக்குது. அதோட மட்டும் இல்ல, சிதம்பரம் சென்டருக்கு ஒரு ஆசீர்வாதம், மாணிக்க வாசகருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைச்சி எல்லாம் பாபாஜியுடைய கருணை தான், உங்களுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய எண்ணங்களுடைய ஆற்றல் தான் இப்படிலாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். ஒழிய சாதாரண விஷயத்துல அமைஞ்சிடாது. அந்த வகையில நாங்க உங்களால பாபாஜியாலையும் இந்த சங்கத்தாலையும் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நாங்க அடைஞ்சோம், அதை உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம். நீங்க அந்த மகிழ்ச்சியை அடைவீங்க, பாபாஜியை நோக்கி இருக்கிறீங்க என்றத சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கிறோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.